அதிகமாக இலங்கையை பொறுத்தவரையில் எல்லா தொழில்துறையிலும் குறிப்பாக இந்த திறந்த பொருளாதார கொள்கை வந்ததுக்கு பிறகு அந்த அடிப்படையில் எல்லா தொழில்துறைகளிலுமே இந்த நவீன அடிமை முறை சட்டங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கின்ற போது சட்ட உரிமைகளை பாதுகாக்காமல் அல்லது அதற்கு மாறாக தொழிலாளர்களை நிர்பந்திக்கின்ற வகையில் தொழிலாளர்களுடைய சாதாரண நிபந்தனைகளை மீறுகின்ற அளவுக்கு தொழிலாளர்கள் வேலை வாங்கப்படுகிறார்கள். இதில் மிகவும் மோசமாக இருக்கின்ற துறை பெருந்தோட்ட தொழிலாளர் துறை தான் மிகவும் மோசமாக இருக்கிறது. அவர்களுக்கென ஒரு கூட்டு ஒப்பந்தம் கைச்சாப்பிடப்பட்டு அவருடைய வேலை நிபந்தனைகள் இத்தனை நாள் வேலை செய்ய வேண்டும், 8 மணித்தேளம் வேலை செய்ய வேண்டும், அதற்கு மேலதிகமாக கொடுப்பனவுகள் கொடுக்க வேண்டும் என்றும், ரப்பர் தோட்டங்களை பொறுத்தவரையில் இவ்வளவு தான் பால் அவர்கள் வெட்ட வேண்டும் என்றும், தொழிலாளர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரையில் இவ்வளவு தான் அதில் குழந்தை எடுக்க வேண்டும் என்றும், குறிப்பிட்ட மேலதிகமாக குழந்தை எடுத்து கொடுக்க வேண்டும் என்றோ அல்லது பால் வெட்ட வேண்டும் என்றோ தீர்மானிக்கப்படுகின்ற பட்சத்தில் ஒவ்வொரு தோட்டத்திலே இருக்கின்ற ஒரு குறித்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களுடன் கலந்துரையாடித்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதாவது பெருந்தோட்ட தொழில்துறையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கொம்பனியினரும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான சூழ்நிலைகளை வித்தியாசமான நிர்பந்தங்களுக்கு தொழிலாளர்களை உட்படுத்துகிறார்கள். அதாவது தேயிலை கொழுந்து சில தோட்டத்தை 23 கிலோ என்றும், சில தோட்டங்களில் 25 கிலோவும் எடுத்தால்தான் அல்லது 28 கிலோ வரையும் கொழுந்து எடுக்க வேண்டும் என்று நிர்பந்தித்து, அதற்கு குறைவாக எடுக்கின்றவர்களுக்கு அதாவது ஒரு நாள் சம்பளம் அரை நாள் சம்பளத்தை கொடுக்கின்ற மிகவும் மோசமான நவீன அடக்குமுறைக்கு தொழிலாளர்களை உட்படுத்துகின்றனர்.
இதே நேரம் இலங்கையில் மளிகை தோட்ட மக்களுக்காக தனியான லைன் முறைகளிலான வீடுகள் இருக்கின்றன. தொழில் செய்தால்தான் அந்த வீடுகளில் குடியிருக்க முடியும். அவர்கள் நூற்றாண்டு காலமாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த தொழில் செய்தால் மட்டும்தான் அந்த தோட்டத்தில் இருக்க முடியும், அந்த வீடுகளை பயன்படுத்த முடியும் என்று தோட்ட நிர்வாகங்கள் வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த நிர்பந்தமும் கூட இந்த தொழில் முறைக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கிறதா?
தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரை நிரந்தர குடியிருப்புகள் அவர்களுக்கு தோட்டத்திலோ தோட்டத்திற்கு வெளியிலே இல்லாத சூழ்நிலையில் விரும்பவும் அவர் சூழ்நிலையில் தான் ஒரு உள்ள ஒரு தொழிலாளர் வர்க்கமாக உலகத்திலே எங்கும் இல்லாத நிலைமையில் இலங்கை தோட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இருந்து வருகிறார்கள். பெருந்தோட்ட குடியிருப்புகளை குறிப்பாக இந்த லைன் அறைகளை தொடர்ந்து தொழிலாளர்கள் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பது இந்த பெருந்தோட்ட முகாமத்தை செய்கின்ற கொம்பனிகள் அல்லது தோட்ட துறைமார் என்று சொல்லப்படுகின்ற அந்த தோட்ட முகாமத்தை செய்பவர்கள் தீர்மானிக்கின்றனர். குறிப்பாக வேலை செய்யாவிட்டால் தோட்ட லைன்களில் இருக்க முடியாது என்று நிற்பத்துகின்ற சூழ்நிலை காணப்படுகிறது. இது ஒரு விதமான ஒரு நவீன அடிமைத்தனம். இதை பற்றி பெருந்தோட்ட தொழிற்சங்கங்கள் இல்லை லைன் அறைகளிலிருந்து தொழிலாளர்களை வெளியேற்ற முடியாது என்று சொன்னாலும் கூட நடைமுறையிலே வேலை நிபந்தனைகளை அதிகமாக்கி அல்லது வேலை நாட்களை அதிகமாக வேலை செய்ய வேண்டும், சில தோட்டங்களிலே அவர்கள் இந்த கூடுதலாக சுரண்டுவதற்காக 30 நாளும் ஒரு மாதம் வேலை செய்ய வேண்டும் என்ற நிர்பந்த தொழிலாளர்கள் மீது திணிக்கிறார்கள். இது அதிகமாக சபரகம மாகாணத்திலே இது அதிகமாக காணப்படுகிறது. தொழிலாளர்கள் அவர்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு வேலை செய்யப்பட்டால் அவர்களுக்கு லைனர்கள் இருக்க முடியாது என்ற நிர்பந்தத்தையும், அதே நேரத்தில் இந்த 30 நாள் வேலை செய்யாமல் தொழிலாளர்கள் வேறு இடங்களுக்கு வேலைக்கு செல்கின்ற போது அவர்களை அடியாட்களை வைத்து தாக்குகின்ற சூழ்நிலையும் காணப்படுகின்றது. சரியா, குறிப்பாக இந்த காவத்தில் இருக்கின்ற குட்டபிட்டியா என்ற ஒரு தோட்டத்திலே தொழிலாளர்கள் 30 நாளும் கட்டாயம் வேலை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் 30 நாளும் வேலை செய்யாது இருக்கின்ற போது தோட்ட காவலாளியை வைத்து தொழிலாளர்களை தாக்குகின்ற சூழ்நிலை காணப்படுகிறது. இவ்வாறு தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர்கள் இந்த நவீன காலத்திலும் கூட 21ஆம் நூற்றாண்டிலும் கூட மிகவும் மோசமான அடிமை நிலைமைக்கு செல்லப்படுகின்ற ஒரு முறை காணப்படுகிறது.
அதாவது ஏற்கனவே தொழில் செய்து வருகின்ற தொழிலாளர்களை தவிர புதிதாக தோட்டங்களில் தொழிலாளர்கள் இணைந்து கொள்கின்ற போது, புதிய தொழிலாளர்களாக இணைந்து கொள்கின்ற போது அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்புகள் எப்படி வழங்கப்படுகின்றன? அது இந்த நவீன அடிமை முறை அல்லது கட்டாயப்படுத்தப்படுகின்ற தொழில்களுக்குள் வருகிறதா?
பொதுவாக பெருந்தோட்ட கம்பெனிகள் அல்லது இலங்கையின் முதலாளிமார் சம்மேளனம் சொல்லி வருகின்ற ஒரு விடயமாகவே அல்லது இளைய சமூகத்தினர் பெருந்தோட்ட துறையிலே தொழில்களுக்கு வருவதில்லை என்றும் அவர்கள் அதை விட்டு வெளியேறுகிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இதற்கு காரணமாக இருப்பது என்ன, புதிதாக தொழிலாளர்கள் சேர்க்கின்றதில் அவைகள் அதை ஊக்குவிப்பதற்கான திட்டங்கள் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளிடம் இல்லை. மாறாக அவ்வாறு தொழிலாளர்கள் இணைத்துக் கொண்டாலும் கூட அவர்களை கை காசு என்று சொல்லப்படுகின்ற நிரந்தரமற்ற தற்காலிக தொழிலாளர்களாக அவர்கள் பதியப்படுகிறார்கள். இவ்வாறு தற்காலிகமாக பதியப்படுகின்ற தொழிலாளர்கள் குறிப்பாக தோட்டங்களிலே 9 மாதங்கள் 1 வருடம் சில இடங்களிலே 1 வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியிலும் கூட அவர்கள் நிரந்தரமாக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக அதிலிருந்து இரட்டை அந்த கை காசாக அல்லது தற்காலிகமாக இணைக்கப்பட்ட தொழிலாளர்கள் அதிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலை காண காணப்படுகிறது. ஆகவே ஒரு புறத்திலே தொழிலாளர்கள் தற்காலிகமாக இணைத்துக் கொள்கிறோம் என்று காட்டுகின்ற போது தொழிலாளர்கள் தோட்ட தொழில்துறையை நோக்கி ஆகர்ஷிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் கூட, மறுபுறத்திலே அவர்களை வெளியேற்றுகின்ற அல்லது பெருந்தோட்ட தொழில்துறைகளை தொழிலாளர்களை ஆகர்ஷிக்கின்ற தன்மைக்கு பதிலாக அவர்களை விரட்டியடைந்து பெருந்தோட்ட தொழிலிருந்து விரட்டுகின்ற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. இதற்கு காரணம் இருக்கின்ற தொழிலாளர்களை வைத்துக் கொண்டு, அதுவும் மிகவும் குறைவான தொழிலாளர்களை வைத்துக் கொண்டு உபரி லாபத்தை சம்பாதிப்பதற்கு அல்லது உபரி உற்பத்தியை மேற்கொள்வதற்கு பெருந்தோட்ட தொழில் கம்பெனிகள் மிகவும் உற்சாகமாக செயற்படுகின்றன.
இப்ப வந்து இலங்கையில் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான தொழிற்சட்டங்கள் இருக்கின்றன. இந்த தொழிற்சட்டங்கள் மலேக தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு எந்த அளவுக்கு வசதியாக இருக்கின்றன?
தொழிற்சட்டங்கள் பொதுவாக வேலை நீக்குவது தொடர்பாக கண்டபடி நீக்க முடியாது என்று பொதுவாக கைத்தொழில் பணக்கள் சட்டம் இருந்த போதும் கூட வேறு வேறு வித்தியாசமான முறைகளில் பெருந்தோட்டங்களில் தொழிலாளர்கள் நீக்கப்படுகிறார்கள். அதிகமாக இந்த வீடுகள் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட போன இந்த வீடுகளில் இருந்து வெளியேற வேண்டும் அல்லது அது வீடுகளை ஒப்படைக்க வேண்டும் என்றோ அல்லது வீடுகளுக்கு பக்கத்திலே ஒரு சிறிய திருத்தங்களை செய்து ஒரு வீடுகள் மேலதிகமாக ஒரு அறையையோ அல்லது ஒரு விராந்தையோ கட்டுகின்ற போது அதற்கு எதிராக அதை கைவிடும்படி அதற்கு ஒரு பாத்தியதையாக, அதாவது இந்த இதை கைவிட்டால்தான் தொழிலுக்கு வர முடியும் என்ற ஒரு நிர்பந்தத்தை திருப்திப்படுத்துகின்றன. கம்பெனிகளுக்கு சார்பாக அவைகள் விடுக்கின்ற நிபந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி நடக்காதுன்ற போது தொழிலை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தோட்ட தொழிலாளர்கள் தள்ளப்படுகிறார்கள்.
குறிப்பாக இந்த தொழிற்சங்கங்கள் இந்த பிரச்சனைகளை சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் போன்ற சர்வதேச மட்டங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
இது பெரும்பாலும் இலங்கையை பொறுத்தவரையில் 70களில் 80களில் இருந்த நிலைமை இன்று மாறுபட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. 80களில் 70களிலே பெருந்தோட்ட தொழில்துறையிலே இருந்த தொழிற்சங்கங்கள் தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையை சர்வதேச ரீதியாக கொண்டு சென்று பல விடயங்களுக்காக குரல் எழுப்பியிருக்கின்றன. அதனூடாக சில நிர்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பெருந்தோட்ட கம்பெனிகள் அதை பல்தேசிய கம்பெனிகள் இயங்குகின்ற சூழ்நிலையில் தொழிற்சங்கங்கள் இன்றைய சூழ்நிலைக்கு முகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தங்களை தகவமைத்துக் கொள்ளவில்லை. பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய தொழிற்சங்கங்கள் பிரித்தானியர் காலத்திலே இருந்த அதே அமைப்பு கட்டமைப்பிலே சிலவேளை அதை விட மிகவும் சீரழிந்த சூழ்நிலையிலே பேருக்கு தொழிற்சங்கங்களை நடத்துகின்ற நிலைமையில் இருப்பதன் காரணமாக உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டிலே தொழிலாளர்களுக்கு இருக்கின்ற அந்த மேடைகளை அல்லது அதற்குரிய இடங்களை பாவிக்காமல் தொழிலாளர்கள் உரிமைகளை வென்றதற்கான பல வழிமுறைகளை கையாளாமல் இருக்கின்றன. இதற்கு முக்கியமாக காரணம் என்னவென்றால் இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் அல்லது பெருந்தோட்ட கொம்பளைக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கூட்டு ஒப்பந்தமானது தொழிற்சங்கங்களுக்கு ஒரு தொழிற்சங்கங்களை ஒரு வரையறைக்குள்ளே வைத்து தொழிற்சங்கங்களை ஆட்டி படைக்கின்றவாறு அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் மீறி செயற்பட முடியும். அதற்குரிய சட்ட வழிவகைகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கின்றன. அதற்கு தொழிற்சங்கங்கள் தயாரில்லாத சூழ்நிலையில் இருக்கின்றன என்பதைத்தான் இந்த இடத்தில் மிகவும் கவலையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.
சர்வதேச மட்டத்தில் உலக நாடுகளை பலவந்தப்படுத்துகின்ற நிர்பந்திக்கின்ற ஒரு ஒப்பந்தம், தொழிலாளர் ஒப்பந்தம் உருவாகுமானால் இந்த மலேக தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா?
இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளும் சர்வதேச மயப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த சர்வதேச மயப்படுத்தலிலே பெரும்பாலும் நன்மைகள் வந்து குவிகின்றன என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட உள்நாட்டு அரச கட்டமைப்பிலே அல்லது உள்நாட்டு சட்டங்களுக்குள்ளே செய்ய முடியாதிருக்கின்ற போது சர்வதேச அமைப்புகளை அல்லது சர்வதேச வழிவரைகளை நாட வேண்டிய நிர்பந்தத்துக்கு உடற்கிருக்கின்றன. எல்லா நாட்டு பிரஜைகளும் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மட்டுமல்ல இலங்கையில் வாழ்கின்ற ஏனைய தொழிலாளர்கள், ஏனைய துறையிலே வேலை செய்த தொழிலாளர்கள் தங்களது ஆக குறைந்த வேலை நியமங்கள், அவர்கள் குறித்த பாதுகாப்புகளை உள்நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகள், பொறிமுறைகள் செயலற்று இருக்கின்ற சூழ்நிலைகளை சர்வதேச வழிமுறைகளை நாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. பல்தேசிய கம்பெனிகள் அதாவது அவை சர்வதேச ரீதியில் இயங்குகின்றன. சர்வதேச ரீதியில் இயங்குகின்ற கம்பெனிகளை சர்வதேச பொறிமுறையின் ஊடாக நாங்கள் ஒரு நிர்பந்தத்துக்கு அல்லது ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன்.